நமஸ்காரம். பகவானிடம் சில தேவைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பரீட்சை பாஸ் ஆக வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், கல்யாணமாக வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், நோய் தீர வேண்டும், வீடு சரியாக கட்டி முடிக்கப்பட வேண்டும். ரொம்ப நாளாக இழுத்து கொண்டு வந்த ஏதோ சில வங்கி கணக்குகள் எல்லாம் சரியாக வேண்டும். இப்படி பல. இதில் வீட்டோடு இருக்கக்கூடியது சில வேண்டுதல்கள், நோய் நொடி, கல்யாணம், காட்சி முதலானவைகள். அதில்லாமல் தொழில் ரீதியாக பலது இருக்கும். இதற்காக வேண்டிக் கொள்வோம். அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவது முக்கியம்தானே? அநேகமாக நிறைவேற்றி விடுவோம். அப்படி ஒரு வேளை வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இழுத்துக்கொண்டே போனால், அல்லது ஓரிரண்டு வேண்டுதல்கள் மறந்தே போனால், அதற்கு பெருமான் கோபித்துக் கொண்டு தண்டிப்பாரா? அந்த தண்டனை பலமாக வலிக்குமா? இதுதான் கேள்வி. இதன் பதிலுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை பெருமானை பற்றி சொல்லுகிறேன், அப்புறம் இதற்கு வருவோம். வேங்கட துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை, அது சுமந்தார்கட்கே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். திருவேங்கடவன், திருமலை, திருப்பதி, ஏழுமலை வாசன், வெங்கடாச்சலபதி, அவரை சேவிக்க மலையேற தொடங்குகிறோம். கீழே விழுந்து வணங்குகிறோம். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கொண்டு மலையேறுகிறோம். 4 மணி நேரம் ஆகிறது. நாம் கீழே விழுந்து நமஹா என்று சொல்லி வணங்கியவுடன் பெருமான் அதை பெரிய சுமையாக, தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடனாக நினைத்து கொண்டு, நாம ஏறிப்போய் 4 மணி நேரமாகி அப்புறம் வரிசையில் நின்று இன்னும் 4 மணி நேரமாகி அவர் முன்னால் போய் நின்று தரிசிக்கும் போது வரை தன் தலையார நாம் கீழே நமஹான்னு சொல்லி வணங்கினதை சுமந்து கொண்டிருப்பாராம். அது சுமந்தார்கட்கே, அங்கு போய் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறோம். கொடுக்கிறார். கொடுத்த பின் இவன் நமஹான்னு சொல்லி வணங்கினானே, அது நமக்கு சுமையாக கடனாக இருந்ததே, இவன் ஏதோ இப்ப கேட்டதை கொடுத்தோமே, நாம வாங்கி கொண்ட கடன் அளவுக்கு இவன் கேட்டு நாம் திரும்ப செய்திருக்கிறோமா, அல்லது இவனுக்கு குறைவாக செய்து விட்டோமா, நம் கடன் தீர்ந்ததா இல்லையா என்று அவர் சந்தேகப்படுவாராம். பல சமயம் கடன் தீரவில்லை என்று அவர் நினைத்துக் கொள்வார். இப்படி இருக்கக்கூடிய இரக்கமே கருணையே உருவான ஒருத்தர் வள்ளல். அப்படிப்பட்டவரிடத்தில்தான் நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அவரை பற்றித்தான் தண்டிப்பாரா என்று இப்போது கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளவும். இது நினைவில் இருக்கும்போதே அடி எனக்கு தெரிந்து கேள்வியினுடைய வண்ணம் மாறியிருக்கும். நாம் அவரை நினைப்பது ஒரு மாதிரியாக, ஆனால் அவர் இருப்பது வேறொரு மாதிரியாக நம்மால் நினைத்தும் பார்க்க முடியாது. ₹1 நாணயத்தை மஞ்சள் துணியும் முடிந்து வைப்பது என்று உண்டு. நாம் என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ அது இப்போதே செய்ய முடியாது, ஆனால் எப்போது முடியுமோ இந்த காரியம் முடிந்த பிற்பாடு மலைக்கு ஏறி வந்து செய்கிறேன் அப்படின்னு ₹1 காசு மஞ்சள் துணியில் முடிந்து வைப்போம். அது 1, 2, 3, 4 கூட முடிந்து விடுவோம். 4 வருஷமாக போகிற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. 4 ஆண்டுகள் கழித்து முதல் காசை எதற்கு முடித்து வைத்தோம்? அந்த காரணம் வேண்டுகோளே மறந்துவிட்டது. ஆனாலும் 4ஆம் வருஷ கடைசியில் போகும்போது இந்த 4ஐயும் உண்டியலில் போடுவோம். அப்போது பெருமான் என்ன நினைப்பார்? ஒரு ரூபாயை கொண்டு போட்டார். ஆனால் எதற்கென்னும் அவனுக்கு மறந்துவிட்டது. ஒரு ரூபாய் முடிந்து வைக்கும் போது என்ன வேண்டுதல், என்ன செய்கிறேன்னு சொன்னதையும் மறந்துவிட்டான். ஆனால் நான் கொடுத்ததை மட்டும் வாங்கி கொண்டு சந்தோஷமாக அனுபவித்தான். இதை பற்றி உள்ளம் நொந்து போய் தண்டிப்பாரா, கோபிப்பாரா? இதற்கு ஆம், கோபிப்பார், தண்டிப்பார் என்றும் என்னால் சொல்ல முடியாது. தண்டிக்கவே மாட்டார் என்று சொல்ல மனம் வரவில்லை, பயமாக இருக்கிறது. ஆனால் உண்மை தண்டிக்க மாட்டார் என்பதுதான். பின்ன சொல்ல வேண்டியதுதானே என்றால், இது அப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு என்று சொல்லும் விஷயம் இல்லை. இருபது வயசு பிள்ளை கல்லூரிக்கு போகிறான். அம்மாவுக்கு சற்று உடம்பு சரியில்லை. பா, வரும்போது கண்டிப்பா இந்த மருந்தை மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வந்துடுறியா என்று கேட்டாள். சரி, கண்டிப்பா செய்கிறேன் என்று பணத்தையும் எடுத்துக்கொண்டான், பிரிஸ்கிரிப்ஷனை பெற்றுக்கொண்டான், சென்றான். திரும்ப வரும்போது அது ஞாபகம் இருந்து கடைக்கு போய் வாங்கி கொண்டு வந்து அம்மா கையில் கொடுக்க வேண்டும். அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். ஆனால் வரும்போது நண்பர்களோடு பேசிக் கொண்டு வந்த உற்சாகத்தில் கடையும் மறந்தது, காலையில் எடுத்து போன பிரிஸ்கிரிப்ஷனும் மறந்தது. திரும்ப வந்தேன், உள்ளே நுழைந்தேன். உள்ளே நுழைந்து அம்மா முகத்தை பார்த்தவுடனேயாவது இவள் காலையில் சொன்னாளே என்று நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். இல்லை, அவளும் கேட்கவில்லை. இது அவளுக்கு பழக்கம் போலும். இரவு 7:30, 8:30 அவளே சோறு எடுத்து வைத்தாள், சாப்பிட்டேன். மீண்டும் இரும ஆரம்பித்தாள். என்ன இருமுகிறாய் என்று கேட்டேன். அப்போதாவது நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். நான் கேட்டவுடன் அப்போதும் அவள் என்னை அழுத்தமாக பார்த்தாள். பார்த்தவுடனேயாவது நான் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதும் தெரியவில்லை. இரவு தூங்கிவிட்டேன். மறுநாள் மறுபடியும் காலேஜுக்கு புறப்பட்டேன். அம்மா அருகே வந்து, இன்றைக்காவது மாலை வரும்போது வாங்கி கொண்டு வருகிறாயா என்று கேட்டாள். அழுத்தமாக பார்த்தாள். இந்த தாய் நான் வாங்கி வரவில்லை என்று தண்டிக்கப் போகிறாளா, அல்லது அந்த பார்வைதான் தண்டனையா, அல்லது மறுநாளும் அதே ஆசையோடு வந்து அதே எதிர்பார்ப்போடு என்னிடத்தில் சொல்லுகிறாளே, அப்போது என் நெஞ்சு பிசையுமானால் அதுதான் எனக்கு தண்டனையா எது என்பதை கேட்கும் உங்களிடத்திலேயே விட்டுவிடுகிறேன். இந்த தாயை காட்டிலும் பன்மடங்கு இரக்கம் உடையவன் பகவான். இந்த தாய்க்காவது நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு, பெருமானுக்கு அதுவும் இல்லை. இந்த தாயால் சிலது செய்ய முடியும், சிலது செய்ய முடியாது. அவரால் அனைத்தும் செய்ய முடியும். இந்த தாயினிடத்தில் நான் ஒருத்தன்தான் அவளுக்கு, அவள் ஒருத்திதான் எனக்கு. ஆனால் உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் அவர் செய்தாக வேண்டும். அனைவருக்கும் அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். இதோ புரட்டாசி மாசத்தில் பிரம்மோத்சவம் கண்டருடி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் ஒருத்தரிடத்தில் இவர் தண்டிப்பாரா மாட்டாரா என்று கேட்டால் என்ன சொல்ல? எவ்வளவு காலமும் காத்திருப்பார். தண்டிப்பது ஒரு வேலை இல்லை. ஆனால் நாம் போய் நின்று அடுத்தடுத்து கேட்கும்போது அவர் அழுத்தமாக பார்த்தால் அதுதான் நமக்கு தண்டனை. இப்பேற்பட்டவருடைய உள்ளத்தை திருப்தி செய்து சந்தோஷப்படுத்தாமல் விட்டுவிட்டோமே, இது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இதற்காக அதை நிறைவேற்ற முடியவில்லை என்று எப்போதும் அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று நான் சொல்லவே வரவில்லை. ஒன்று, வேண்டுதல்களை நிறுத்திவிடுவோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் அது கஷ்டம். அவரும் அதை மறுப்பதில்லை. அந்த வேண்டுகோள் நம்மால் செய்ய முடிந்ததாக இருக்க வேண்டும், சற்று கஷ்டமாக இருக்க வேண்டும். இது என்ன, இந்த வேண்டுகோளால் அவருக்கு ஏதாவது லாபமா? இல்லை. நான் எவ்வளவோ உனக்கு செய்திருக்க வேண்டும், முடியவில்லை. கடைசியில் எனக்கு இது வேணும் என்பதற்காகவாவது துளி என்னை வருத்திக் கொள்கிறேன். இதுதான் நாம் நமக்கே கொடுத்துக் கொள்வது. அவருக்கு ஒரு பயனும் இல்லை. நமக்கு கொடுத்ததனால் அவரிடத்தில் எதுவும் குறைந்து விடவும் போவதில்லை. இப்படி இருக்கும்போது இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாது. அப்படி வேண்டிக் கொண்டால் அதை நிறைவேற்ற வேண்டியது கடமை. நாள் பிடிக்கட்டும், ஆண்டுகள் பிடிக்கட்டும், பிறவியே தாண்டட்டும், ஆனாலும் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் என்றோ சரணம்னு சொன்னதை என் கடைசி மூச்சு பிரிகிற வரை அவர் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார். கோடானு கோடி மக்களுடையது நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை, எனக்கு தெரிந்தது ஒரு சீனிவாச பெருமாள். அதையாவது நான் தானே நினைவில் கொள்ள வேண்டும். மறந்தது தவறே இல்லை, மறக்கலாம். ஆனால் நான் எதெதை மறந்திருப்பேனோ, தெரிந்தோ தெரியாமலோ எதேதோ, அது அனைத்துக்குமாக இத்தை ஏற்றுக்கொள் என்று நம்மால் என்றதை செய்ய வேண்டும். அது 10 பாசுரங்கள் சொல்லுவதாக இருக்கலாம், வெங்கடேச நாமத்தை 1000 முறை சொன்னதாக இருக்கலாம், அவர் சன்னதியை 100 முறை பிரதட்சிணம் பண்ணினதாக இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம், உளமாற 2 மணி நேரம் நினைத்ததாக இருக்கலாம், வாயினால் பாடினாலோ மனத்தினால் சிந்தித்தாலோ தூய மலர்களை கொண்டு தொழுதாலோ அந்த தூய்மைக்கு பதில் சொல்லுகிறார். இதை அடியேன் சொன்னவுடன், நம் வீட்டில் வெங்கடாஜலபதி படம் இருக்கிறார், அவருக்கு 2 புஷ்பத்தை எடுத்து சமர்ப்பித்து விட்டால் அங்கு சென்று பூ சமர்ப்பிக்காததற்கு இவர் ஏற்றுக்கொண்டு விடுவாரா என்று கேள்வி கேட்கலாம். ஏற்றுக்கொண்டு விடுவாரா என்பதை அந்த படத்தில் இருக்கும், அந்த விக்கிரகத்தில் இருக்கும் உங்கள் வீட்டு சீனிவாசரிடத்திலேயே கேளுங்கள். கண்டிப்பாக பதில் சொல்லுவார். இதை மற்றொரு இடத்திலே கேட்டு ஆம் செய்வார் என்று நான் சொல்லி, செய்தாரா இல்லையா நீங்கள் கேட்டு, இதைப்போல் செய்தால் போதுமால் என்று மற்றவரிடத்திலே சொல்லி வீண் குழப்பம்தானே மிஞ்சும். தேவையில்லை. அவராயிற்று, நீங்களாயிற்று, நானாயிற்று, அவராயிற்று. இது ஒருத்தருக்கொருத்தர் இருக்க வேண்டியது. வேண்டுதல் என்பதும் செய்யதும் செய்தாததும் எந்த சட்ட திட்டத்துக்கும் உட்படுவதில்லை. நாம் அவரிடத்தில் கேட்பது எந்த யோக்கியதையும் இருக்கிறதுனால இல்லை, தகுதி இல்லாமல் தான் கேட்கிறோம். அவரும் சட்டத்தை பார்த்து கொடுப்பதில்லை. அதேபோல் நாமும் சட்டத்தை பார்த்து வேண்டுகோள்களை நிறைவேற்றவும் முடியாது, நிறைவேற்றாமல் இருக்கவும் முடியாது. நாமாயிற்று, அவராயிற்று. எப்போதோ உன்னைப்பிடியோ என்னைப்பிடியோ செய்யத்தான் போகிறோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.